ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அவதார படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மலைத்தூஜ பாண்டியன் ஆட்சி செய்கின்றான். அந்த மலைத்தூஜ பாண்டியனுக்குத்தான் பரமேஸ்வருடைய வலது பாகத்தில் இருக்கின்ற பராசக்தியாக இருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மையார் லீலையாக தடாதகை என்ற திருநாமத்தோடு கூட 3 வயது பெண்ணாக அவருடைய வேள்வியிலே தோன்றப் போகின்றாள் என்று பார்க்கின்றோம். மலையத்துஜ பாண்டியன் மன்மதனைப் போல அழகாக இருப்பாராம். வடமொழி தென்மொழி ஆகின்ற 2 மொழிகளிலும் மிகுந்த புலமை படைத்தவர் அவர். கவிஞர்கள்லாம் அவர்கிட்ட மாற்றினு முழிப்பாங்க, அப்படிப்பட்ட புலமை படைத்தவர். மதுரை ஆண்ட மன்னர்கள் எல்லாருமே தாங்களே வித்வான்களாக கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால மற்றவர் ராஜாவை ஏமாத்தி பாடுற மாதிரி இவங்களை ஏமாத்தி பாட முடியாது. காட்சிக்கு இனியதான் இருப்பார், ஈஸிலியே ஆக்சசிபிள். ராஜாங்கிறதுனால எங்கேயோ இருப்பார், யாரும் இப்போ கிட்டக்கு போய் பார்க்க முடியாதுங்கிறது கிடையாது. மிக எளிதிலே அவரை சென்று பார்க்கலாம். காட்சிக்கு இனியராக அவர் இருப்பார். அவருக்கு மனையாள் மிகுந்த கற்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண், சூரசேனன் என்ற சூரிய வம்சத்திலே வந்த ஒரு சோழ அரசன், அவனுடைய மகள், மிகுந்த தவம் செய்தவள். அவளுடைய முற்பிறவியில வித்யாவதி என்ற பெயரிலே ஒரு வித்யாதரனுக்கு அவள் மகளாக இருந்து அம்பாளை பிள்ளையாக பெற வேண்டும் என்று தவம் செய்தவள். அவள் காஞ்சனமாலை என்ற பெயரோடு சூரசேன சோழனுக்கு மகளாக பிறந்திருக்கின்றாள். அவளுடைய கன்னி பருவத்திலே இந்த பாண்டிய மன்னன் யார் மலையத்துஜன் அவளை கைப்பிடித்தான், திருமணம் செய்து கொண்டான். அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அதனால கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டிருப்பார்கள். நீண்ட நாளாகியும் இவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. அதனால மலையத்துஜ பாண்டியனுக்கு எல்லையில்லாத செல்வமும் எல்லையில்லாத இன்பமும் கல்வியும் சொன்னத்தை கேட்கறதுக்கு ஆட்களும் பகையில்லாத ஒரு நாடும் பாவமில்லாத ஒரு அரசாட்சியும் எல்லாம் அமைந்திருந்தாலும் ஒரு பிள்ளை இல்லாத குறையினால மனம் வருந்தினான். என்னென்னா ஒருவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் ஒன்று இருக்க வேண்டும், அது இல்லை என்றால் ஏன இருந்து பயனில்லை. இந்த ஒன்று இருந்தால் மற்றது இல்லைனாலும் தெரியாது. அது என்னன்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார், அவருடைய இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், ஒருவன் பெற வேண்டியவற்றுக்குள் முக்கியமாக பெற வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் ஒரு பிள்ளையை பெற வேண்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்களுக்குள்ளேயே புத்திர பாக்கியம் தான் தலைமையானது, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் என்று வள்ளுவநாயனார் சொல்லியிருக்கேன். அதனால தன்னுடைய தகப்பனார் சுந்தரேசருக்கு நிறையா தொண்டு செஞ்சிருக்கிறார், தானும் அந்த பெருமானத்திலே பக்தியோடு ஒழுகின்றோம், இருந்தாலும் பெருமான் கருணை செய்யவில்லையே, தனக்கு பிள்ளை தரவில்லையே என்று வருந்தினான். வருந்திவிட்டு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அறியாது ஒரு நோயாளி மருந்துகளை உண்பதைப் போல பலவிதமான வேள்விகளையும் செய்தான். அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா அந்த இந்திரனுடைய சீட்டு ஆடி அவனை கீழே தள்ளிடும், இவர் இந்திரன் ஆகிடுவார். அதாவது ரீசெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டான்னா இன்கும்பண்டாக இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு பதவி கிடையாது, டிஜிபி அவருக்கு சல்யூட் வைக்கிறத விட்டுடுவான். புதுசாக ஒரு சீஃப் மினிஸ்டர் வரப்போறாருங்கும் போது இவர் காரில் வந்து இறங்கலாம் அவ்வளவுதான், ஆனால் போலீஸ்காரர் சொல்லிட்டு வைக்க மாட்டார். அதுபோல் அந்த பதவி சோபை இல்லாமல் போயிடும், அடுத்த இன்கம்மெண்ட் தெரிஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணால் 100வது அஸ்வமேத யாகத்தை தடுப்பதற்காக இந்திரன் நேரில் வந்தான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, எனக்கு ஒரு மகன் வேண்டும். மலைத்தூஜன் கேட்குறான், மகள் வேண்டும்னு கேட்கல, மகன் வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறான். உனக்கு புத்திரன் தானே வேண்டும், இதுக்குவே அஸ்வமேத யாகம் பண்ணுற, புத்திரகாமேஷ் எதை பண்ணா உனக்கு புத்திரன் கிடைப்பா அதெல்லாம் நீ பண்ணணும், இத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணிட்டியே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே, சீக்கிரமா புத்திரகாமேஷ்டியாக பண்ணு என்று சொல்லி அவனுடைய சிந்தனையை மாற்றி 100வது அசுமேதாகம் பண்ணாமல் செய்து தன்னை காப்பாற்றி கொண்டான். எல்லாரும் தன்னை காப்பாற்றிப்பாங்க. இவனும் சரி என்று சொல்லி தம் பொருள் என்ப தம் மக்கள், தனக்கு பொருள் என்று சொல்வது தன்னுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி ஒரு பிள்ளையை பெறுவதற்காக புத்திரகாமேஷ்டி. இஷ்டி என்பது ஒரு சிறு வேள்வி, யாகம் என்பது பெருவேள்வி. காமேஷ்டி என்று சொன்னால் ஒரு விருப்பத்தோடு பொருந்திய இஷ்டிக்கு காமேஷ்டின்னு பேர். புத்திரனை விரும்பி செய்கின்ற ஒரு சிறு வேள்விக்கு புத்திர காமேஷ்டி என்று பேர். பொதுநலனை விரும்பி செய்கின்ற வேள்விகள் தான் பெரு வேள்விகள் என்பார்கள். பரமேஷ்டி என்று பெருமானுக்கு பெயர். ஒரு மனிதன் அவனுடைய இஷ்டத்திலேயே மிகச்சிறந்த இஷ்டம் உயர்ந்த இஷ்டம் என்று வேதம் எதனை கருதுகின்றதுன்னா பெருமானுடைய திருவடியாகின்ற முக்தி பெற்றினை அடைய வேண்டும். மனித பிரிவு எடுத்த நாமெல்லாம் அறம்பொருள் இன்பங்களை ஈட்ட வேண்டும், ஆனால் அதை ஈட்டி ஒரு காலத்திற்கு பிறகு போதும் என்ற எண்ணம் வர வேண்டும். அறத்தை ஈட்ட வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும், இன்பத்தை ஈட்ட வேண்டும், ஈட்டிவிட்டு போதும் என்று நினைக்க வேண்டும், நினைக்காம இருக்கக்கூடாது. இனிமேல் நமக்கு பெருமான் தான் வேண்டும் நினைக்கணும். அதுக்கு தான் பரமேஷ்டின்னு பேர், மேலான விருப்பம். அந்த மேலான விருப்பத்தை எவன் பூர்த்தி செய்கின்றானோ அந்த இறைவனுக்கு பரமேட்டி என்று பேர். புத்திர காமேட்டி யாகம் செய்த உடனே பெருமான் கருணை செய்தார். அந்த யாக குண்டத்திலிருந்து அம்பாள் இவனுக்கு மகளாக பிறக்கின்றாள். 3 வயது பெண்ணாக பால என்ற வடிவத்தோடு கூட மீனாட்சி அம்மையார் தோன்றுகின்றார். எப்படி தோன்றுகின்றார் அப்படின்னு கேட்டால், மகேசன் தனிமை எய்த கைலாசபதி பக்கத்தில் இருக்க சீட்டை பார்த்தா காலியாக போயிடுது. ஏன்னா அம்பாள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாளே, பக்கத்தில் சீட்டு காலியாகிற மாதிரி. இமவானின் மனைவி மேனை நாணம் எய்த, இமவானுடைய மனைவி மேனைன்னு ஒத்தி, அவளுக்கு அம்பாள் முன்பு பார்வதியாகத்தானே சென்று மகளாக சேர்ந்தாள். அவள் கர்வம் பெற்றிருந்தாளாம், என்னென்னா எனக்குத்தான் வந்து சிறு பெண்ணாகவே அம்பாள் என்னிடம் வந்து சேர்ந்து நான் வளர்க்க வளர்ந்தாள். அவளை நான் வளர்த்து அவளுடைய கணவனுக்கு தக்க முறையிலே திருமணம் செய்து கொடுத்து சிறப்பினை அடைந்தேன், உயர்ந்த மாப்பிள்ளையை பெற்றேன் என்று அந்த இமவானுடைய மனைவியாகின்ற மேனைக்கு கர்வம். அந்த இமவான் மனைவி மேனை கர்வபங்கமாக போகிறாள். என்ன காரணம், இப்பொழுது இந்த அதே அம்பாள் காஞ்சன மாலைக்கு பெண்ணாக வரப்போகிறாள். அதனால் இமவான் மனைவி மேனை நாணம் எய்த. மலையத்வஜ பாண்டியனுடைய வலது தோல் துடிக்க, ஆண்களுக்கு வலது கண் துடித்தாலும் வலது தோல் துடித்தாலும் க்ஷேமம், நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். மலையத்வஜ பாண்டியனுக்கு நல்லது நடக்க போகிறது. காஞ்சன மாலையின் முலைகளில் பால் ததும்பி ஒழுக, என்ன அவள் வயிற்றிலே அம்பாள் பிறக்கவில்லை, இருந்தாலும் அவளுக்குத்தான் தான் மகள் என்பதை காட்ட விரும்புகிறாள். நின் வயிற்றில் நான் பிறக்கவில்லை என்றாலும் நான் உனக்குத்தான் மகள், இன்னொருத்திக்கு மகள் இல்லை, ஆகவே நீ எனக்கு பாலூட்டுவதற்கு உன்னிடத்தில் நான் பாலை கொடுக்கின்றேன் என்று சொல்லி தாயாரை காட்டுறா. அவளுடைய முலைகளிலே பால் ததும்பி ஒழுக ஆரம்பித்தது. அந்த காஞ்சன மாலையின் இடது வேர்க்கண் ஆட ஆரம்பித்தது. பெண்களுக்கு இடது கண் ஆடினா சௌக்கியம், இந்த பெண்ணை பெற்று சௌக்கியமாக இருக்க போறேன் என்று அவள் நினைத்தாள். 7 உலகத்தில் இருக்கின்ற உயிர்களும் சந்தோஷம் அடைந்தன மீனாட்சியுடைய அவதாரத்தினால. சைவம் முதல் தவத்துறை உயர, தவத்திற்கு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது, சைவ தர்மமானது உயரப்போகின்றது. அதர்மம் நலிய தர்மம் ஓங்க அம்பாள் அவதாரம் என்றாள். பஞ்சநாதங்கள் தாமாக ஒலித்தன, தானாகவே மங்களவாத்தியங்கள் ஒலிக்கின்றன. யாராவது வித்வான்கள் வந்திருக்காங்களான்னு பார்க்குறாங்க, யாரும் காணும், கேசட்டை ஓடுதான் பார்க்குறாங்க, கேசட்டையும் காணும், தானாகவே ஒலிக்குது ஆகாயத்திலிருந்து பஞ்சநாதங்கள் ஒலித்தன. மதுரை மாநகரத்தார் இனமறியா மனமகிழ் வெய்த, திடீர்னு எல்லாருக்கும் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது சந்தோஷம், வெயிலில் ஏசிக்குள்ளே போன மாதிரி இருக்குது, காரணமே தெரியல. மதுரையில் இருக்கிற அத்தனை உயிர்களும் சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. வியாதிக்காரனுக்கெல்லாம் வியாதி தெரியல, கடன்காரனுக்கே கடன் மறந்து போச்சு. படிக்காத குழந்தைகள்லாம் ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ண மாதிரி கனவு வருது, பயமே இல்லாமல் சௌக்கியமாக இருக்கும். என்னடா இந்த 5 நிமிஷம் நம்ம சௌக்கியமாக இருக்கோமே நினைக்கிறா. அந்த இடத்துல அம்பாள் தோன்றா யாக குண்டத்திலேருந்து. எல்லாருக்கும் ஒரு சந்துஷ்டி ஏற்பட, கன்னி தமிழ்நாடு பெருமை பெற அம்பாள் அவதாரம் பண்ணின காரணத்தினால இந்த உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. பாரதத்திலேயே 54 தேசங்கள் இருக்கின்றன. அந்த 54 தேசங்கள்லையும் அம்பாள் தோன்றியது என்ற பெருமை உள்ள அந்த கன்னி தமிழ்நாடு பெருவண்ணம் அம்பாள் யாகத்திலே தோன்றினாள். பாண்டியர் குலம் மென்மை பெற எத்தனையோ ராஜவம்சங்கள் இருக்கின்றன, ஆனால் பாண்டியனுக்குத்தான் பெண்ணாக பிறந்தாள் என்று சொல்லி அந்த பாண்டிய குலம் மேன்மை பெறும்படியாக பிறந்தாள். அக்னி தேவன் நொற்ற பயனடைய, அக்னிக்கும் சுவாமிக்கும் ஆகாது, தக்ஷ யாகத்தில் அக்னியினுடைய கையை வெட்டிட்டார் சுவாமி. இப்போ அந்த சுவாமி அக்னியை நினைச்சாரா, ஜெகத் பிதாவாக இருக்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அபராதம் பண்ணி அவனுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டோமே, நம்முடைய அப்பாவோ நம்முடைய குருநாதரோ நம்மளை கோவிச்சுட்டா நம்ம மனசு தவிக்கும், நம்மளை தண்டிச்சுட்டா நம்ம மனசு தவிக்கும். அப்புறம் அவளே கூப்பிட்டு போனா போகிறது அப்படின்னா அவள் நமக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலோ ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலோ தான் சந்தோஷம் அடையும். திரும்ப அவளுடைய கிருபைக்கு பாத்திரம் ஆகிற வரையும் மனசு தவிக்கும். அதுபோல் பரமேஸ்வருடைய கிருபைக்கு திரும்ப பாத்திரம் ஆகணும் அக்னி. எப்போ பாத்திரம் ஆவார்னு சொன்னால், இந்த மீனாட்சியை சுவாமி கல்யாணம் பண்ணிக்கும் போது அவள் கையை பிடிச்சின்னு அக்னியை சுத்த போகிறார் இல்லையா. அப்போ அக்னியை சுத்தும் போது நீனு நானும் ஃப்ரெண்ட்ஸு தான், உன் மேலே இருக்கிற குற்றத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு சுவாமி அந்த சௌஜன்யத்துக்கு வந்துடுவார் இல்லையோ, விரோதபாவம் போயிடும். அக்னி வளம் வரும்பொழுது அக்னி வேண்டாதனுங்கிற எண்ணம் போயிடும் சுவாமிக்கு. அது வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு இப்போயே அக்னிக்கு சந்தோஷமாக, சுவாமிக்கு நமக்கு இருக்கிற பகையானது தீரப்போகின்றது. அது மட்டும் இல்லை, உலகத்தெல்லாம் பெற்றெடுக்கின்ற அம்பாளை நாம் பெற்றெடுத்தோம் என்று சொல்லும்படியாக அக்னி வயத்திலேருந்து அவள் தோன்ற. இப்போ ஒரு கார்த்திகேய பெருமான் அம்பாள்கிட்ட தோன்றினதுனால உமாசுதன் பேர், சுவாமி நெத்திக்கண்ணிலேருந்தே தோன்றினார் அவர், அவர் கங்கையில் தோன்றினதுனால காங்கேயன்னு பேர், சரவண பொய்கையில் தோன்றினா சரவணபவன் பேர், கார்த்திகை பெண்கள்கிட்ட பால் உண்டதுனால கார்த்திகேயன்னு பேர், இப்படி பல பேர் அந்த மாத்ருஸ்தானத்தில் இருக்கா. அதுபோல் அம்பாளுக்கு அக்னி ஒரு மாதா ஸ்தானத்தில் இருக்கார், அங்கேருந்து தோன்றினதுனால. அதனால் அக்னிக்கு சந்தோஷம். அக்னி தேவன் நோற்ற பயனடைய அந்த மீனாட்சி ஆனவள் ஹோமகுண்டத்தில் இருந்து தோன்றினாள். தோன்றிய பொழுது அவள் எப்படி இருந்தாள் அப்படின்னு கேட்டால், 3 வயசு பெண்ணாக இருந்தாள். இடுப்பில் பட்டாடை கட்டியிருந்தாள். அந்த பட்டாடை அந்த பட்டாடையை விட வழவழன்னு இருக்கு. அதனால் அந்த ஆடை அந்த இடுப்பில் நிற்கணுங்கிறதுக்காக வேதங்களும் சாஸ்திரங்களும் ஒட்டியானமாக இருந்து அந்த பட்டாடையை அவள் இடுப்பில் இறுக்கி கட்டியிருக்கு. அவளுடைய சிரசு, அவளுடைய கூந்தல், அந்த கூந்தலை கொண்டையாக முடிஞ்சுட்டுருக்கா. நம்ம இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி அந்த கொண்டையை சுற்றி ஒரு முத்து வட்டம் இருக்குது, சூழியம் என்ற அந்த ஆபரணம். முத்து சூழியத்தால் விழுங்க பெற்ற சிறிய கொண்டை, சின்ன கொண்டை. அந்த கொண்டையை மறைக்கிற மாதிரி முத்தினால் ஆகிய ஒரு சூழியங்கிற ஆபரணம் அதை மறைச்சுட்டுருக்கு. அந்த சூழியத்திலிருந்து கட்டி தொங்கப்பட்ட முத்து சரம் 2 தொங்குறது. அதில் கட்டி தொங்கப்பட்ட முத்து சரம், கழுத்தில் முத்து ஹாரம், கழுத்தை ஒட்டி இருக்கு. அதுக்கு வெளியே ஆரமாக அதனை தொடர்ந்து பவளத்தினால் ஆகின ஒரு வடம் இருக்கு. அவருடைய சிறிய இடையை சுற்றிய சிற்றாடை, புறத்தே சூழ்ந்து நிறுத்தும் மணி மேகலை, நவரத்தனங்களால் ஆகின்ற ஒரு மேகலை. மேகலை என்றால் ஒட்டியானும். அவள் காதிலே மாணிக்கங்களால் ஆகிய குழையை அணிந்திருக்கின்றாள். குழையினா ஜிமிக்கி. அந்த குழையினுடைய இறுதி பகுதிக்கு குதம்பைன்னு பேர். அது ஆடும். அது வந்து அவளுடைய சின்ன தோளில் பட்டு ஆடுறது. காதில் வந்து அழுத்தின மாணிக்கத்தோடு சேர்ந்த குழை, அந்த குழையிலிருந்து தொங்குகின்ற ஒரு தொங்கட்டான் அந்த குதம்பை. அது அது என்ன பண்ணுது, அது வட்டவடையமாக இருக்கின்ற அது தொழிலே பட்டு அவள் குதிக்கும் போது ஆடுது. 3 ஆண்டு கொண்டவளாக கையிலே வளையலோடு, தொழிலே வளையலோடு, தோல் வளையோடு, காலிலே கொலுசோடு அம்பாள் தோன்றினாள். பால என்ற வடிவத்திலே 3 முனைகளோடு தோன்றினாள். 3 ஸ்தனங்களோடு அம்பாள் அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள். தோன்றி அவள் என்ன பண்ண, காஞ்சன மாலைக்கு அவளுக்கு அறுத்துகின்ற பாலானது உண்டாயது. அம்மா என்று சொல்லிக் கொண்டு போய் அவளுடைய மடியிலே சென்று அமர்ந்து அவள் முகத்தை பார்த்தாள் அன்போடு. இப்போ காஞ்சன மாலைக்கு அன்பினாலே மனம் நெகிழ்ந்தது. காஞ்சன மாலையினுடைய பாக்கியத்தை சொல்றார் பரஞ்சோதி முனிவர். கஷ்டப்படாமல் குழந்தை பத்துட்டாயா? இல்லைன்னா எத்தனை தடவை மெடிக்கல் செக்அப் போகணும், எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிடணும், எத்தனை தடவை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவார், ரொம்ப சீரியஸு, சிசரியன் தான் பண்ணணும், இந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் குழந்தை பத்துட்டாவ. செய்ய வாய் வெளிராது. ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை வயத்துக்கு வந்ததுன்னா சிவப்பாக இருக்கிற உதடு வெளுத்து போகும், கர்ப்பம் பெருசாக. செய்ய வாய் வெளிராது, துணை முலைக்கண் கருகாது. முலைக்கண்கள் கருத்து போகும் அது கருகாமல். செயல் போல் நீண்ட மையவாய் மதர்த்த கருங்கண் பசவாது. கரிய கண்களில் இருக்கிற வெள்ளை விழி வெளுத்து போகும் அது அவ்வாறு வெளுத்து போகாமல், அதாவது டல் ஆகும் அது ஆகாமல். 2 மதியம் தாங்காது. 270 நாள் அந்த குழந்தைய வயத்தில் வச்சுக்கணும. 27 நாள் 1 மாசம், 10 மாசம்னா 300 நாள் இல்லை, 1 மாசங்கிறது 27 நாள் தான் சாந்திரமானம். அந்த 270 நாள் வயத்தில் தாங்காது. ஐயா ஆளிலை வருந்த பெறாது. இடுப்பு நோகாது, இடுப்பு வலி எடுக்காமல், வயிறு நோகாமல். பெரும்மகவை எடுத்தணைத்தாள் மோந்தாள், துய்யவாய் முத்தங்கொண்டு இன்புற்றாள், முன் பெற்ற தோகையன்னாள். மேனையைப் போலவே சந்தோஷத்தை அடைந்தாள் காஞ்சன மாலை. ஆனால் மலைத்வஜனுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது, களிப்பும் இருக்குது, கலக்கமும் இருக்குது. ஏன்னா பெற்றவனவன், நான் இந்த சந்ததி வளர்வதற்கும் பிதிர்காரியங்கள் செய்வதற்கும் பாண்டிய வம்சம் வளரணும், முன்னோர்களை சத்கத்தியில் சேர்க்கணும், ஒரு புத்திரனை பெற வேண்டும், கல்யாணாயும் ரொம்ப நாள் ஆகும் குழந்தை பிறக்கலைங்கிறவா ஒரு புத்திரனை பெற விரும்புவார்கள். பெண் குழந்தையை பிறந்திருக்கின்றது, ஒரு பிள்ளை குழந்தையை பிறப்பதற்கு இன்னும் எத்தனை தவம் பண்ணணுமோ, இவ்வளவு தவம் பண்ணி புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணியும் பெருமான் நமக்கு ஒரு புத்திரனை தராமல் ஒரு புத்திரியை தந்திருக்கிறாரே, ஒரு பெண்ணை போய் கொடுத்துருக்கிறாரே, தகுதியுள்ள ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லையே என்று ஒரு வருத்தம். சரி, பெண்ணை தான் கொடுத்தார், அந்த குழந்தையை நன்னா கொஞ்சி கரை சேர்க்குற மாதிரி கொடுத்தாரா? 4 பேர் பார்த்தா சிரிக்கிற மாதிரியும், கரை சேர்க்கறதுக்கு பயமாக இருக்கிற மாதிரியும், எல்லாரை போல இல்லாமல் வேறு விதமாக 3 முலைகளோடு கொடுத்து விட்டாரே. தகப்பிறகளாக கவலை, பெண்ணுக்கு வயசாக ஆக சரியான இடத்துல பிடிச்சி கொடுக்கணுமே, பிறர் பொருள்னா பிறர் பொருளை காப்பது போல் காக்க வேண்டும் என்பதனால வருத்தப்பட்டானா? அவன் வருத்தத்தை அறிந்து பரமேஸ்வரன் அசரீரியா சொன்னார், நீ இப்படி வருத்தப்படாதே, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் வருத்தப்படாதே. என்றைக்குமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் லிவிங் இன் தி ப்ரெசன்ட்னு பேர். இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா சௌக்கியமாக இருக்கணும். எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சொக்கநாதர் தரிசனம் பண்ணும்போது சிரமத்தை நினைக்கக்கூடாது. தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த நம்ம விண்ணப்பிச்சு இந்த துக்கத்தை போக்கிக்கலாங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வரலாம். ஆனால் சுவாமியை பார்க்கும்போது மறந்து போயிடணும். சுவாமி சந்நிதியில் நாம் கேட்க வந்த துக்கம் மறந்து போயிடுத்துனா நிச்சயமாக அது போயிடுத்துன்னு அர்த்தம், கேட்காமலே போயிடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா மனத்திருந்த கருத்திருந்து முடிப்பவன். மனசுல என்ன இருக்குன்னு சாமிக்கு தெரியும். எப்ப அதை நம்ம மறக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாரோ அதை நமக்கு அவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நமக்கு விடுதலை தான், இனிமே அந்த சிரமம் கிடையாது. அதனால நினைச்சவற்றை கேட்க வேண்டாம். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் போய் வருத்தப்படுறியே, நீ இவளை பெண் என்று நினைக்காத, மகன் என்று நினைத்துக்கொள். ஒரு பிள்ளையை, ஒரு ஆண் பிள்ளையை வளர்ப்பதை போல் வளர்த்துவா. மகனை போல இவளுக்கு வந்து உபநயனம் செய். மகனை போல இவளுக்கு உபநயனம் செய். மகனை போல இவளுக்கு காயத்ரி உபதேசம் செய். மகனை போல இவளுக்கு சிவதீட்சை கொடுத்து சிவபூஜை எடுத்து வை. மகனை போல இவளை வேள்விகள் புரியவை. மகனை போல இவளுக்கு முடிசூட்டு. இவளுக்கு பெயர் கூட நாங்கள் சொல்றதுதான் தடாதகை என்ற பெயர். தடாதகை என்று இவளுக்கு பெயர் வை அப்படின்னு அசரீதியா சொல்லிட்டார் சுவாமி. உடனே அவன் மனதில் இருக்கின்ற அந்த துக்கத்தை போக்கிக் கொண்டான். தடாதகை என்று அந்த திருமகளுக்கு பெயர் வைத்தான். ஊர் முழுக்க விழா எடுக்கின்றார்கள். நெய்யணி விழான்னு பேர். நெய்யணி விழான்னு என்ன, ஒரு குழந்தை பிறந்தா பிரசவ தீட்டுன்னு ஒன்று உண்டு கொஞ்ச நாளைக்கு. அந்த அது வரையும் செய்கிற சடங்குகள், அது வரையும் செய்கின்ற தான தர்மங்கள், அது வரையும் செய்கின்ற ஆதித்யங்கள், சந்தோஷமாக செய்கிற காரியங்கள், அதாவது சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாத ஒரு இது இருக்குது, விருத்தி இருக்கு. இருந்தாலும் இந்த விருத்தினால துக்கம் இல்லை, சந்தோஷம்தான் இருக்கு. இது விழா, அதனால இந்த விழாவுக்கு நெய்யணி விழா என்று பேர். அந்த புண்ணியாவதன ஆகி அந்த தீட்டு போற வரையிலும் அந்த விழாவானது எடுக்கப்படும். அந்த அந்த பத்து நாள் பன்னெண்டு நாள் யார் ஆத்துக்கு வந்தாலும் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பா. யாரு அந்த மாதா பித்தாக்கள்லாம் அப்படியே வேதியர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தேடி வருபவர்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய பொன்னும் பட்டும் கொடுத்தான் மன்னன். அப்புறம் என்ன பண்ணான், மீனாட்சி அந்த தடாதகை பிராட்டி பிறந்த அந்த சந்தோஷத்தில் மாற்று அரசர்கள் பகை அரசர்கள் யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காளோ காலிலே விலங்கிடப்பட்டு அவரெல்லாம் விடுதலை பண்ணான். பலவிதமான குற்றங்களை புரிந்து ஜெயிலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இனிமே புதுசாக யாராவது தப்பு பண்ணி பின்னாடி வந்தால் வரட்டும், நம்ம ஊரில் ஜெயிலுக்கு கதவே இருக்கக்கூடாது இடிச்சுடுன்ட்டான். மதுரையில் எல்லா ஜெயிலையும் ஓப்பன் பண்ணி விட்டான். யாரும் அவள் வீட்டுக்கு போய்க்கலாம், ஜெயிலில் அட்டண்டன்ஸே கிடையாது என்ன சொல்லிட்டார். அப்படி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து சந்தோஷமாக மதுரை நகரை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு புத்திரனுக்கு செய்வதைப் போலவே சம்ஸ்காரங்கள்லாம் செய்து, ஜாதகன் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் செய்து வளர்க்கின்றான். அவள் பெண் குழந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய தோழிகளுக்கும் அம்மாவுக்கும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறாள். ஒரு ஆண்மகனைப் போல இருந்து கொண்டு அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறானோ. டூ இன் ஒன்னாக இருக்கா. யார், மீனாட்சி. மணல் மணலாலே சிறுசோறு பண்ணுறா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. இது பாயசம் ரெடி ஆகிடுது, பச்சடி ரெடி ஆகிடுது, அவியல் ரெடி ஆகிடுது, சாதம் இன்னும் வேகலை. இப்படி குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் விளையாடும். நாலஞ்சு பேரை சேர்ந்துட்டு ஏண்டியா அடுப்பில் வந்து நெருப்பு பத்தலடி, நெருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் கூட பற்ற விடு. அப்படியா சரி, இந்த சிவப்பு பூவை பறிச்சுட்டு வா, செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு வந்து உள்ளே வச்சா நெருப்பு. என்ன நீ வந்து கொதி வந்துடுத்து இளநீர், அரிசியை களைஞ்சு போடலையே. இரு இரு, இந்த மரத்துலேருந்து வந்து அரிசியில் இல்லை இருக்கிற மாணிக்கம் மரகதம் நீலமணியெல்லாம் புடச்சி எடுத்துட்டு முத்தை மட்டும் எடுக்கிறேன். முத்து தான் அரிசி. அப்போ நவரத்னங்களில் எல்லாத்தையும் புடச்சி எடுத்துட்டு முத்து தான் அரிசி, அதை களைஞ்சு இதில் போடணும். சாதம் ஆயிடுதா, தடவி பார்த்து வெந்துடுத்து சாதம் ஆயிடுது. சரி, அந்த பசங்களெல்லாம் கூப்பிடு, நம்ம அதிதிகளுக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். விபூதி ருத்ராட்சம் அணிஞ்சிருந்து விளையாடிட்டு இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கெல்லாம் சாப்பிட வாங்கோ, சாப்பாடு ரெடி ஆகிடுது. நான் அவளை இலையை எடுத்துன்னு வருவேன், போடுங்க. பாயசம் ரொம்ப நல்லா இருக்கே, இது விளையாட்டு. அவியல் ரொம்ப நல்லா இருக்கே, சாதம் நல்லா வெந்திருக்கேன், சக்கரை பொங்கல் சூப்பர். நாளைக்கு இதேமாதிரி கிடைக்குமா, நாளைக்கு எத்தனை நேரத்துக்கு சாப்பாடு போடுவீங்க, இது விளையாட்டு. இதான் சிறு சோறு அட்டியும் பாவை தனக்கு ஊட்டியும். யாரும் சாப்பிட வரலன்னா கையில் பொம்மை வச்சுட்டுருப்பா, பொம்மைக்கு அந்த சாப்பாட்டை ஊட்டுறது. சிற்றில் இழைத்தும் வசிக்கிறதுக்கு வீடு கட்டுறா, அந்த வீடு கட்டியும் இவ்வாறு விளையாடுகின்றாள். அந்த பருவத்துக்கு மேலே வரும்பொழுது கழங்கு பந்து அம்மனை போன்ற, கழங்குங்கிறது சின்ன பந்து வெயிட் இல்லாமல் இருக்கும், அம்மானை பந்துங்கிறது வெயிட் உள்ளது, உள்ள கல் வச்சு பட்டு துணினால் கட்டினது, கருங்கல்ல வச்சு அது வந்து வெயிட்டானது. அம்மானைங்கிறது வந்து கொஞ்சம் புத்திசாலியாக பெண்கள் ஆனப்புறம் பேச தெரிஞ்சு கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது ஆடுறது. அந்த மூணு பந்து, அந்த மூணு பந்தை ரெண்டு கையினால் தூக்கி போடணும். எந்த ஒரு நேரத்துலையும் கையில் ரெண்டு பந்தை ரிசீவ் பண்ணணும். ஒரு பந்து ஆகாசத்துலேயே இருக்கும், அது பூமியில் விழாமல் அதை பிடிச்சிக்கிறதுக்கு கையில் இருக்கிற பந்தை தூக்கி எறிஞ்சிட்டு இதை பிடிச்சிக்கணும். கான்சன்ட்ரேஷன், கண்ணுக்கும் கைக்கும் எக்ஸசைஸ், கான்சன்ட்ரேஷன். அதே நேரத்தில் மனசு ஒருமுகப்பட்டு காதுக்கும் எக்ஸசைஸ். எதிராளி கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும். விடுகதை கேட்பா, அதுக்கு பதில் சொல்லணும். அதை பதில் சொல்லிகிட்டே பந்து கீழே விடாமல் பார்த்துன்னு விளையாடணும். யார் ரொம்ப நேரம் விளையாடுறாலோ அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். இல்லை அம்மானி மீனாட்சியை போல் யாராவது விளையாட முடியுமா? போருண்டி இருட்டெடுத்து சொல்கிற வரையும் பந்தை கீழே விட மாட்டாங்க, தோத்தே போக மாட்டான் மீனாட்சி. யார் எந்த கேள்வி கேட்டாலும் சாஸ்திரத்தில் கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவேன். அப்படியே அம்மானே விளையாடிட்டுருக்கா. அப்புறம் தன்னையொத்த பிள்ளையோடு கூட அந்த தோட்டத்தில் இருக்கிற உயரமான மரங்கள்லேருந்து முத்தினால் ஆகின்ற முத்தும் தங்கமும் இழைத்த தாம்பு கயிர்களை தொங்க விட்டு பொன்மயமான ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்துட்டு நன்னா காத்தாட ஊஞ்சல் ஆடுறது. இப்படிப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடி கொண்டு வர வந்து அப்பா சந்தோஷப்படுற மாதிரி உபநயனம் பண்ணிண்டா, காயத்ரி உபதேசம் பண்ணிண்டா, ஸ்கூலுக்கு போய் வேதாதி சாஸ்திரங்களெல்லாம் படிக்கிறா, மறை முதல் 14 சாஸ்திரங்களை படித்தா, 64 கலைகளையும் பயின்றாள். அவள் வந்து முடிசூட்டுகின்ற பருவத்திற்கு வந்தாள். இவளை நம்பி ராஜாங்கத்தை தரலாம். என்ன கேட்டனா, இவளுக்கு நல்ல வித்வத் இருக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்கிறா. ஒரு கேஸ்னு ஒன்று தர்பாருக்கு வந்ததுன்னா அப்பா பக்கத்தில் இருக்கும்பொழுது அப்பா தெரியாத மாதிரி கேட்பார், ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு வந்திருக்கா, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு டக்குன்னு புரியலையே மீனாட்சி, என்னப்பா ரொம்ப சிம்பிள்ப்பா, இந்த இப்போ பாருங்க இவன் பொய் சொல்கிறான் அவன் உண்மை சொல்கிறான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே, அவன் மூஞ்சி பாருங்கள், இவன் எப்படி வந்து நிஷ்கலங்கமாக இருக்கான், இவன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான் பாருங்கள், அவன்கிட்ட நியாயம் இல்லை, இவன்கிட்ட தான் நியாயம் இருக்குது, அப்பா கெடுத்து சொல்லுவேன், அப்பா வேணும்னே இதெல்லாம் கேட்பார். கேட்டோடனே சரி இவள்கிட்ட ராஜாங்கத்தை கொடுத்துடலாம், இப்போ அரசனுக்கு எது முக்கியம், நீதி வழங்குதல் முக்கியம், நடுநிலை இருந்து வழங்குதல் முக்கியம், வேண்டுவார் வேண்டாதவர்னு யாரும் இருக்கக்கூடாது, சட்டப்படி ஒழுகுவதுதான் ஒரு மன்னனுக்கு முக்கியம். அந்த பண்பு மீனாட்சிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சினோடனே அவளுக்கு முடிசூட்ட போகின்றார். இப்போ சுமதி என்ற மந்திரி, சுமதி என்றால் நல்ல அறிவு கொண்டவன், நல்ல தெளிவு கொண்டவன். அந்த மந்திரி வந்து குலசேகர பாண்டியன்ட்டேருந்து மந்திரியாக இருக்கார், மலைத்துஜனுக்கு மந்திரியாக இருக்கார், அவரே மீனாட்சிக்கு மந்திரியாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறார், மீனாட்சியினுடைய பட்டாபிஷேகத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும், பாரத தேசத்தில் 54 தேசம், வெளியில் நிறையா தேசங்கள், வெளி தேசங்கள் எல்லாருக்கும் உடனே தூதுவர்கள் மூலம் ஓலை அனுப்புகிறார். மலைத்துஜ பாண்டியன் பெறாது பெற்ற மகளாகின்ற தடாதகை பிராட்டிக்கு பாண்டிய ராணியாக முடிசூட்டு போகின்றார். இந்த நல்ல நாளில் ஒரு சோமவாரத்தில் நல்ல ஹோரையில் முடிசூட்டு போகின்றார். ஆகவே பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்து சேருங்கள் என்று ஓலை அனுப்பினார். அம்பாள் வந்து உட்கார்ந்து அரசாட்சி பண்ணுவதற்காக ராஜா என்ன பண்ணார், இந்த பழைய சிம்மாசனம் வேண்டாம், புதுசாக 5 தலை நாகம் தங்கத்தில் பண்ணி அது அந்த சிம்மாசனத்து மேலே கொடை போல இருக்கிற மாதிரி, ரெண்டு உயர்ந்த சிங்கங்கள் ரெண்டு பக்கத்திலிருந்து தாங்குற மாதிரி, புதுசாக தங்கத்தை உருக்கி பார்த்து நவரத்தனங்கள்னால ஓரங்கட்டி புது சிம்மாசனம் மீனாட்சிக்காக தயார் பண்ணேன். அதில் மீனாட்சியை அமர்த்தி கடஸ்தாபனம் பண்ணி அதுக்கு உதசாந்தி மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி அவளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவளை பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன். அவ்வாறு அவளுக்கு அபிஷேகம் பண்ணி கடத்தினால அபிஷேகம் பண்ணி புதிதான மாணிக்கங்கள்னால புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒரு ரத்தன கிரீட்டம், அந்த ரத்தன கிரீட்டத்தை மலையத்துஜ பாண்டியன் புரோகிதர்கள் துணை கொண்டு தன்னுடைய மகளுக்கு தன் திருக்கிரத்தினாலே சூட்டினான். நீ இனிமேல் ராஜபரிபாலனம் பண்ண வேண்டியது என்று சொல்லி சூட்டினான். சூட்டுவதற்கு முன்பாக அந்த ரத்தன கிரீட்டத்தை நகர்வலம் செய்தான். அவளுக்கு சூட்டிய பிறகு அவளை ஒரு வெள்ளையானை மீது ஏற்றி, அதாவது வெள்ளையானை என்பது சொர்க்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, வெள்ளை நிறுத்த யானைகள் பூமியிலும் உண்டு, வெளிநாடுகளில் உண்டு, அந்த யானைகளில் சில வெளிநாட்டு மன்னர்களால் மீனாட்சியுடைய பட்டாபிஷேகத்துக்கு என்று கிஃப்டாக கொடுக்கப்பட்டன. தாய்லாண்டில் தான் வெள்ளையானை இருக்கு. அந்த ஒரு வெள்ளையானை, உயர்ந்த வெள்ளையானை, அதனுடைய துதிக்கை வந்து பூமியில் பிறளும், அதனுடைய தந்தம் நீளமாக இருக்கும். அந்த வெள்ளையானை மீது மீனாட்சியை ஏற்றி அவளுக்கு வந்து வெண்கொற்ற குடை பிடித்து இரட்டை கவரி ஆலவட்டங்கள் வீசி இந்த ரத்தன கிரீடத்தை சூட்டியபடி இந்த மதுரை மாவட்டத்தினுடைய முக்கியமான வீதிகளிலே மக்களுக்கு உங்களுக்கு இவள் ராணியாக இருப்பாள், ராணியாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த ராணி கோலத்தில் அவளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அவ்வாறு நகர்வலம் செய்வித்தார்கள். இவ்வாறு அவள்கிட்ட பொறுப்பை கொடுத்தோன்னே மலைத்துஜனுக்கு நிம்மதி ஆயிற்று. அதிலிருந்து அவனுக்கு வேலை கிடையாது, நித்திய சிவபூஜா, பரமேஸ்வருடைய தரிசனம், அப்படியே சிவதத்துவ விவேகத்தினால அவன் பெருமானுடைய திருவடியை அடைந்தான். மகள் என்ன பண்ணா, மகள் வந்து உலகத்தையெல்லாம் இன்ற அன்னை, தன்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய அந்த அந்தியேஷ்டி ஈற்றுக்கடன்களையெல்லாம் செவ்வனே அவள் சாஸ்திர விதிப்படி செய்தாள். மீனாட்சி அரசாட்சி செய்கின்றாள். அன்றாடம் சூரியன் உதிப்பதற்கு 5 நாழிகை முன்பாக மங்கள வாசகர்கள் திருப்பள்ளி எழுச்சி உதவும் அவள் எழுந்திருப்பாள். அதனால அவ பாட்டு பாடிதான் அவள் எழுந்திருப்பாங்கிறது இல்லை, அவர்கள் வந்து நேரத்தில் மீனாட்சி எழுந்திருப்பாளே நம்ம லேட்டாகிடக்கூடாதுன்னு அவங்க எழுந்துட்டு வருவாங்க, அவர்கள் வரனாலும் மீனாட்சி எழுந்துருவாள். மங்கள வாசகர் எழுப்ப அவள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து துயில் உணர்ந்து நீராடி திருநீர் அணிந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி சிவபூஜை பண்ணி சொக்கநாத பெருமானையும் முதல் கால பூஜை தரிசனம் பண்ணிடுவாள். சுவாமியுடைய முதல் கால பூஜையை தரிசனம் பண்ணிடுவாள். பண்ணிட்டு அந்த அத்தானி மண்டபம்ங்கிற தர்பாரில் வந்து அரசிற்க இருந்து அருகிலே கமலினி அணிந்ததை என்ற பெண்கள் அவளுக்கு தேவையானவற்றையெல்லாம் எடுத்து கொடுக்க, அலைமகளும் கலைமகளும் இருந்து கவரி வீச ஏனைய மன்னர்கள் வணங்க அவள் அரசாட்சி செய்தாள், மரங்கடிந்து அறம் புரிந்தாள். இவ்வாறு முதல் முறையாக இந்த உலகத்திலே ஒரு கன்னிப்பெண் ஆண்ட காரணத்தினால இந்த பாண்டி நாட்டிற்கு கன்னி நாடு என்று அன்று தொட்டு பெயர் ஏற்பட்டது. நம்ம நாட்டுக்கு என்ன பேரு? கன்னி நாடு. இப்படி ஆனோடனே இந்த கதையை சொன்னோடனே அகஸ்தியரை கேட்கலாம், முனிவர்கள்லாம் இமவான் சபம் செய்தார், பார்வதியாக சென்று அம்பாள் பிறந்தாள், ஆனால் இந்த மலையத்துஜ பாண்டியன் மகனுக்காகத்தான் யாகம் செய்தான், அம்பாள் தனக்கு மகளாக வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அம்பாள் ஏன் அவனுக்கு போய் பிறந்தாள், ஒரு வேண்டா விருந்தினனாக போய் இப்போ சேரலாமா என்று கேட்கும்போது அப்போ சொன்னார் அகஸ்தியர், மலையத்துஜ பாண்டியன் காஞ்சனமாலையை திருமணம் செய்து கொள்வதற்கான புண்ணியத்தை பண்ணியிருக்கிறான், காஞ்சனமாலை அம்பாளை மகளாக பெறுவதற்கான புண்ணியத்தை பண்ணியிருக்கிறார், அதுதான் சூட்சம். அப்போ காஞ்சனமாலை தன்னுடைய முற்பிறவியில் விஸ்வாவசு என்ற ஒரு வித்யாதரனுடைய மகளாக பிறந்து வித்யாவதி என்ற பெயரோடு அம்பாள்கிட்ட நல்ல பக்தி, தகப்பனார் மூலம் அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு தகப்பனார்கிட்ட கேட்குறா, சுவாமி நான் வந்து அம்பாளை காணணும்னா இந்த மந்திரத்தை எந்த ஊரில் போய் ஜபம் பண்ணால் சீக்கிரமாக பலன் கொடுக்கும், அம்பாளுடைய மந்திரத்தை நீங்கள் எங்கே வேணால் ஜபம் பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக பலன் கொடுக்கணும்னா அது பலவிதமாக ஒன்று சொன்னாலே ஆயிரம் ஆகணும், அப்போ தான் அம்பாள் சீக்கிரமாக வருவாள், அதுக்கு க்ஷேத்திரம் வந்து விசேஷமாக இருக்கணும். அப்படி கேட்டோடனே இந்த மந்திரத்தை புரச்சரணம் பண்ணுறதுக்கு உனக்கு சீக்கிரமாக அம்பாள் காட்சி கொடுக்கணும்னா கடம்பவனத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், கடம்பவனம் என்பது அம்பாளுக்கு உலகத்தில் இருக்கிற 64 சக்தி பீட்டங்களில் முதன்மையானது, ஃபஸ்ட்டு அதுதான், ஆகவே அது துவாதசாந்தம்னு பேர், பூமியில் சிவபுரம்னு அதுக்கு பேர், அங்கு போய் நீ ஒரு வருஷம் தபஸ் பண்ணால் போகிறோம் அம்பாளை பார்த்துடலாம் அப்படின்னு அவள் அப்பா சொல்கிறார். அதனால் ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த ஊருக்கு வந்து சொக்கநாதரை வழிபட்டு பொற்றாமரையில் வந்து ஸ்நானம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மையையும் தரிசனம் பண்ணிவிட்டு தபஸ் பண்ணுறா அந்த வித்யாவதி. அடுத்த சங்கராந்தி அன்னைக்கு அம்பாள் அவளுக்கு 3 வயது பெண்ணாகத்தானே பாலா திரிபுர சுந்தரியாக காட்சி கொடுத்து, காட்சி கொடுக்கணும்னா பாதாதி கேசாந்தம் தன் பார்த்த அந்த அம்பாளை பாடுறா, வித்யாதரர் பெண்கிறதுனால தானே பாடுறா. அம்பாள் அவளுக்கு மகிழ்ந்து, உனக்கு நான் அடுத்த பிறவியில் பெற்ற மகள் போல் வருவேன் என்று வரம் கொடுக்குறேன். இந்த காட்சி உனக்கு, இந்த காட்சி அம்பாள் கொடுத்தானா காட்சி மறைஞ்சிடும், நீ என்னை வந்து சீராட்டி பாலூட்டி தாலாட்டி பாராட்டி என்னுடைய பொழுது கழித்து உன்னோடு நான் வளரும்படியாக அந்த பாக்கியத்தை அடுத்த பிறவியிலே பெறுவாய் என்று அம்பாள் அவள் வரம் கொடுக்கவும் அவள் தான் காஞ்சன மாலையாக வந்தாள் என்று அகஸ்தியர் சொல்கிறார் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.